கெனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வாயிலாக மணக்குயில் வணக்கம் நேயர்களே. மணக்குயில் நிகழ்ச்சிக்காக வானொலியரும் காத்திருக்கும் நேயர்களுக்கு இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக நீங்கள் அனுப்பி வைக்கின்ற இணைய தபால்கள், தொலைநகல்கள், நிறையும் குறைகள், நேரடியான தபால்கள், நேரடியாக நீங்கள் சொல்கின்ற பல்வேறு விமர்சனங்களின் பின்னால் மணக்குயிலின் விமர்சனங்கள் உண்மையிலேயே இன்னும் ஒரு மணக்குயில் எப்பொழுது வரும் என்று எண்ண தோன்றுகிறது. மனத்தில் உள்ள சில விடயங்களை பவ்யமாக வானிலையில் சொல்வதற்கு ஒரு பக்குவம் தேவைப்படுகிறது. சொல்வதற்கு பக்குவம் தேவைப்படுகிறது என்றால் அதை புரிந்து கொள்வதற்கு அதையும் தாண்டி ஒரு பக்குவம் தேவைப்படுகிறது. சில விடயங்கள் கேள்வியாக தொக்கி நிற்கின்ற பொழுதும், சில விஷயங்கள் ஆச்சரியமாக தொக்கி நிற்கின்ற பொழுதும் அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு மனப்பக்குவம் எல்லோருக்குமே இருப்பதில்லை. சில விஷயங்கள் கைகளால், சில விஷயங்கள் கண்களால், சில விஷயங்கள் மௌனங்களால் தெரியப்படுத்துகின்ற பொழுது அதை எல்லோருமே புரிந்து கொள்வார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. உங்கள் வேலைகளை முடித்துக் கொண்டு இரவின் தூக்கத்திற்கு அண்மித்த நேரமாக வானொலி பெட்டிக்கு அருகில் இருந்து வெளியே இருக்கின்ற சத்தங்கள் உள்ளே மனதுக்குள் புகுந்து விடாதபடி மனத்தை நிசப்தப்படுத்திக் கொண்டு கேட்கின்ற நிகழ்ச்சியாக மணக்குயில் இருக்கிறது. எல்லாமே எழுதியபடிதான் நடக்கிறது என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். இல்லை, அப்படி இல்லை, எங்களுடைய முயற்சியின் பிரதிபலன்கள் தான் வாழ்க்கை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது கிட்டத்தட்ட வாகனம் ஓட்டுவது போலத்தான். கிட்டத்தட்ட வாழ்க்கை வாகனம் ஓட்டுவது போல்தான் என்றால் கவனமாக ஓட்டிச் செல்வது எங்கள் கையில் இருக்கிறது. வேகத்துக்கு தகுந்தால் போல் மனசை தெருவூரத்து பாதி ஊரங்களை பார்த்துக் கொண்டு வாகனத்தை கவனமாக ஓட்டுவது எங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தி வேகமாக போகின்ற இடத்தில் வேகமாக சகல இடங்களையும் பார்வையிட்டு பாதுகாப்பாக ஓட்டுகின்ற அந்த பக்குவம் எங்களிடம் இருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி குருவரங்களிடம் வலுக்கட்டாயமாக மோதப்படுவோமானால், நாங்கள் மோதாமல் இன்னொருவர் எங்களுக்கு மோதிவிட்டால் அது விதியின் கணக்கில் சேர்க்கப்படுகின்றதா? சொல்ல முடியாது. விதி என்ற ஒன்று ஏதோ ஒரு வகையில் இருக்கத்தான் செய்கிறது. எவ்வளவுதான் கவனமாக இருந்தாலும் கூட அந்த குழிக்குள் விழ முடியாமல் பாதுகாப்பாக ஓட்டுவது மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. எல்லாமே நிர்ணயித்தபடி ஏதோ ஒரு நேர்கோட்டில் அல்லது வளைவான கோட்டில் வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. விதி எங்களிடம் மோதிவிடும் என்பதற்காக வாகனத்தை வெளியே எடுத்து வராமல் இருந்து விடுவதில்லையே. நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஓட்டிக்கொண்டுதான் இருக்கின்றோம். விதி என்று வீட்டுக்குள்ளா குரங்கி இருக்கின்றோம்? இல்லையே. எங்களையும் தாண்டி எங்களுக்கு அப்பால் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உருவம் எங்களை ஆட்டி படைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி என்ன, விதி என்பது உண்மையா இல்லையா? எவ்வளவுதான் கவனமாக வாகனத்தை ஓட்டி சென்றாலும் இன்னும் ஒருவர் பலோகாரமாக அல்லது அவரும் தெரியாமல் எங்கள் மீது மோதுகின்ற பொழுது அதை என்னவென்று சொல்வது? அதை விதி என்று சொல்வதா, இல்லை எங்களது கவனக்குறைப்பு என்று சொல்வதா? எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒன்று மேலே இருக்கிறது.
காலமகள் மேடை நாடகம், கண்ணீர் பாடும் ராகமன்றோ, பாதை எங்கும் தேவன் பாதையே, எழில் பயணம் ஒரு சோதனை. காலமகள் மேடை நாடகம், எந்த கைகள், எந்த தொட்டில் எந்த பிள்ளை, எந்த கண்கள் எந்த கைகள், போகுமிடம் எங்கோ என்றோ, நாளை என்று சொல்வாருண்டோ, நாளை என்று சொல்வாருண்டோ, தாங்கும் உள்ளம் ஏதை தாங்குமோ, ஆசை காதல் நெஞ்சின் சமாதியில், காலமகள் மேடை நாடகம். சொன்ன ஒரே வழி எல்லாமே உன் ஆத்மாவில், எல்லாமே உன் ஆத்மாவில், காலமகள் மேடை நாடகம், கண்ணீர் பாடும் ராகமன்றோ, பாதை எங்கும் தேவன் பாதையே, எழில் பயணம் ஒரு சோதனை, காலமகள் மேடை நாடகம்.
சொல்வதற்கு வார்த்தைகள் இருப்பதில்லை, செய்வதற்கு செயல்களும் இருப்பதில்லை. வார்த்தை முண்டி அடித்துக் கொண்டு வரும், மூளையிலிருந்து மனதுக்கு வருகிறதா அல்லது மனதிலிருந்து மூளைக்கு வருகிறதா என்று சொல்ல முடியாது. நீங்கள் பேசுகின்ற பேச்சு வந்து எங்கே இருந்து வருகிறது என்று கேட்டால் சொல்ல முடியாது. அது இந்த மூளையிலிருந்து வருகிறதா, இல்லை மனத்திலிருந்து வருகிறதா? மேலத்தைய நாடுகளில் சொல்வார்கள், ஐ நெவர் மீன் இட், அதாவது சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, அது மூளைக்கு சம்பந்தமாக இருக்குமா இல்லை மனதுக்கு சம்பந்தமாக இருக்குமா? மனதுக்கும் மூளைக்கும் தெரியாமல் நடக்கின்ற இந்த கண்ணாமூச்சி விளையாட்டில் மனம் மூளையிடம் தோற்று போய்விடும், மூளை மனதிடம் தோற்று போய்விடும். செய்யலாம் என்று மனம் சொன்னால் அறிவுபூர்வமாக மனம் சொல்கிறது என்று அர்த்தமில்லை. மனம் அறிவுபூர்வமாக சிந்திப்பதில்லை, மூளை மட்டும்தான் அறிவுபூர்வமாக சிந்திக்கிறது. மனதால் எடுத்த முடிவுகள் நிறைய தோல்வி அடைந்திருக்கின்றன. இளம்பராயத்தில் ஏற்படுத்துகின்ற காதல் உணர்வுகளில் ஏற்படுகின்ற வேட்கையில் மனதினால் எடுக்கின்ற முடிவுகள் பல காதல் தோல்வியில் முடிந்திருக்கிறது. மூளைக்கு தெரிய யாரும் காதலிப்பதில்லை, ஏனென்றால் மூளை காதலில் ஏற்றுக்கொள்வதில்லை. என்ன சங்கடமாக இருக்கிறதோ, மூளைக்கு தெரியாமல் காதலிப்பவர்கள்தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். மனம் யாரையும் காதலிக்கும், மூளை குரு சிலரைத்தான் காதலிக்கும். மூளை அக்குவேறு ஆணிவேறாக அலசி ஆராய்கிறது. மனம் பாவம் ஏமாந்து போய்விடுகிறது. மீண்டும் ஒருமுறை இருந்து சிந்தித்து பார்த்தால், நாங்கள் மூளையினால் வாழ்கிறோமா அல்லது மனத்தினால் வாழ்கிறோமா என்றால் வாழ்க்கை சுருக்கமாக இருக்கப் போவதில்லை. மூளையும் மனதும் கலந்ததுதான் வாழ்க்கை. இது யாருக்கும் சொல்லி புரிய வைக்கக்கூடிய விடயம் அல்ல. முன்னர் சொன்னது போல, எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒன்று மேலே இருக்கிறது. எங்களுக்கு தெரியாத ஒரு சக்தி எங்களை ஆட்டி வைக்கிறது. அதுதான் உண்மை என்றால் இதில் மூளையின் பங்கு என்ன அல்லது மனத்தின் பங்கு என்ன? விடை சுலபமானதாக இல்லை.
அவனுக்கு தான் தெரியும் ஒரு ஆரம்பம் அதன் முடியும், அடையாருக்கம்மா புரியும் அவன் வேடிக்கையும் அதன் விளைவும். அவனுக்கு தான் தெரியும் ஒரு ஆரம்பமும் அதன் முடியும், அடையாருக்கம்மா புரியும் அவன் வேடிக்கையும் அதன் விளைவும். அவன் வேடிக்கையும் அதன் விளைவும்.
Thank you. கண்டதும் உடனே முளைக்காது. நீ கேட்டது உடனே கிடைக்காது, மண்ணில் போட்டதும் உடனே முளைக்காது. கிழக்குகள் வேலுக்கும் காலை வந்தால் நீ நினைத்தது நடக்கும் வேளை வந்தால். கேட்க கீதை சொன்னான், அந்த கீதையில் நமக்கும் பாதை சொன்னான். கடன்களை புரிந்து கவலை விடு, வரும் பலன்களை இறைவன் கையில் கொடு.
மனதிலிருந்து சொல்கின்ற சமாச்சாரம். வீட்டிலே வருகின்ற ஒரு விருந்தினரை வரவேற்பதற்கு யாரும் எழுதி வைப்பதில்லை. ஒருவர் வீட்டுக்கு வருகின்ற பொழுது இப்படித்தான் அவரை வரவேற்க போகிறோம் என்று யாரும் ஒத்திகை கூட பார்ப்பதில்லை. ஏனென்றால் அது மனசிலிருந்து வரும். சாப்பிடுறீங்களா? நின்றுதான் போக வேணும். ஏனென்று இங்கு தங்கினால் என்ன? எவ்வளவு நாளாக உங்களை பார்த்து நீங்கள் எங்களை இப்பொழுது கவனத்தில் எடுத்துக்கொள்வதே இல்லை. இன்றைக்கு நீங்கள் போகவே முடியாது, சாப்பிட்டு விட்டு தான் போகிறீர்கள். அவர்களையும் அழைத்து வர சொல்லுங்கள். இவ்வாறான சமாச்சாரங்கள் எழுதி வைத்து ஒத்திகை பார்ப்பதில்லை, அது மனதிலிருந்து வரும். அப்படி என்றால் மனசோடு வாழ்க்கையா அல்லது மூளையோடு வாழ்க்கையா? சொல்வது கடினமான விடயம். மனசோடு வாழ்க்கை நடத்தியவர்கள் வாழ்க்கையை ஒரு விதத்தில் அனுபவிக்கிறார்கள், ஒரு விதத்தில் தோற்று போய்விடுகிறார்கள். மூளையோடு அறிவோடு சிந்திப்பவர்கள் ஒரு விதத்தில் சிந்திக்கிறார்கள், வாழ்கிறார்கள், ஒரு விதத்தில் அவர்களும் தோற்று போய்விடுகிறார்கள். ஆகவே மனதுக்கும் அறிவுக்கும் இருக்கின்ற இடைவெளி இப்பொழுது குறையும் கூடும் என்று யாரும் சொல்ல முடியாது. மனது ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு குறவை அறிவிடம் கொடுத்து சரிவளை பார்க்க சொன்னால் அந்த உறவு அறுந்து போய்விடும். மனசு ஏற்றுக்கொள்கின்ற பல விடயங்களை அறிவு ஏற்றுக்கொள்வதில்லை. அறிவு சொன்னால் கூட மனம் கேட்பதில்லை, மனம் சொல்லி அறிவு கேட்பதும் இல்லை. இந்த அறிவுக்கும் மனதுக்கும் இடைப்பட்ட சின்ன இடைவெளிக்குள் தான் வாழ்க்கை சிக்கி தவிக்கிறது. சுருக்கமாக சொன்னால், உலகத்தில் அறிவால் சிந்திப்பவர்கள், மூளையால் வாழ்க்கை நடத்துபவர்கள் மிக குறைவு. மனதால் வாழ்க்கை நடத்துபவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். மனம் சந்தோஷம் அடைந்தால் கூட அறிவுதான் சரிநிகர் பார்க்கிறது. எல்லாம் எப்பொழுதே முடிந்த கதை என்று ஜூகர் சுவாமிகள் சொன்னார். எல்லாமே எப்பொழுதோ முடிந்த கதை என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. எப்பொழுதோ எழுதப்பட்ட ஒரு விடயங்களை இப்பொழுது நாங்கள் சரிபார்க்கிறோம். சொல்ல போனால் ரெசிபி பார்த்து சமைப்பது போல.
எழுதி செல்லும் விதியின் கை, எழுதி எழுதி மேற்கெல்லும்
on
கேனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் வாயிலாக மனக்குயில் கேட்கிறோம். சில விஷயங்களை சொன்னால்தான் புரிகிறது. இந்த சொன்னால்தான் புரிகிறது என்பதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்று கனடாவில் குடும்ப உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படுத்துவதற்கு ஏற்படுவதில் இருக்கின்ற மிகப்பெரிய மாயம் என்னவென்றால் சொன்னால்தான் புரிகிறது. என்ன சொன்னால்தான் புரிகிறது என்றால், மனம் விட்டு பேசுவதில்லை. மனம் விட்டு பேசினால் நிறைய விஷயங்கள் சாதாரணமாக போய்விடும். எந்த விதியையும் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். யார் மனம் விட்டு பேசுகிறார்கள்? ஈகோக்கள் விடுவதில்லையே. தொழிற்சாலையில் வேலை செய்கின்ற பொழுது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் இன்னொரு சக தொழிலாளியிடம் மனம் விட்டு தன்னுடைய குடும்ப ரகசியங்களை சொல்கின்ற அந்த மனம் சொந்த மனைவி கணவனிடம் ஏன் சொல்ல தயங்குகிறது? மூன்றாம் இடத்தில் சொல்கின்ற ஒரு விடயத்தை எனக்கு அடுத்தபடியாக இருக்கின்ற எனது மனைவி அல்லது எனது கணவன் இவர்களுக்கு ஏன் சொல்ல தயங்குகிறது? அடிப்படையில் சிந்தித்து பார்த்தால் அதில் ஒன்றுமே இருப்பதில்லை. எல்லாமே ஒரு மாயைதான். இரண்டு நாட்கள் சேர்ந்து ஒரே படுக்கையில் உறங்குகின்ற ஒரு கணவனும் மனைவியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு நாய்கடி பூனைகடி என்று இருக்கிறார்கள் என்றால் அந்த இரண்டு நாட்களுக்குள் என்ன நடந்திருக்கிறது? மனம் விட்டு பேசுதல் இல்லை என்று இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை எங்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவதில்லை. எங்களை சுற்றி இருக்கின்ற புறச் சூழலினால்தான் எங்களுடைய வாழ்க்கை அமைக்கப்படுகிறது. தனிப்பட்ட மனிதன் ஒருவனது வாழ்க்கை அவனை சுற்றியுள்ள புறச் சூழலில் தான் தங்கியிருக்கிறது. கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை அவர்களை சுற்றியிருக்கின்ற அந்த சுற்றாடலில் தான் தங்கியிருக்கிறது. இவர்களுக்குள் இருக்கின்ற அந்த வேலி அவர்களை காப்பாற்றும், சில வேளைகளில் அவர்களை காப்பாற்றாது. இரண்டு நாட்களுக்கு முன்பு நாய்கடி பூனைகடியாக இருக்கின்ற இரண்டு கணவன் மனைவி எவ்வாறு இன்று ஒரே படுக்கையில் ஒன்றாக உறங்க தோன்றுகிறது? சிந்தித்து பார்த்தால் சில வேளைகளில் அது ஒரு பைத்தியம் மாதிரி தெரியவில்லையா? அப்படி என்றால் மூன்றாம் இடத்தில் ஒரு சக தொழிலாளியுடன் தொழிற்சாலையில் பேசுகின்ற அந்த மனம் முதல் நாளே சொந்த கணவன் மனைவியுடன் பேச தயங்குகிறது. காரணம் என்னவென்று சிந்தித்து பார்த்தால் அதற்கானபடி பூச்சியம்தான். ஒன்றாக படுக்கையில் இருக்கின்ற பொழுது சொல்லுவார் அல்லது சொல்லுவாள், நீங்க முதல்ல எனக்கு சொல்லியிருக்கலாம். ஏன், நீங்க சொல்லியிருக்கலாமே. இந்த 10 வருஷம், 5 வருட, 20 வருட அல்லது 15 வருட அல்லது 1 வருட அல்லது 2 வருட இவ்வாறான இந்த நித்திரை முழிப்புகளில் எல்லோருமே கடைசியாக சொல்கின்ற வார்த்தை இதுவாகத்தான் இருக்க, நீங்கள் சொல்லியிருக்கலாமே, ஏன் நீ சொல்லியிருக்கலாமே. இது பல தடவைகள் நடந்திருக்கின்ற ஒரு சமாச்சாரம். சுற்றி பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கை தீர்மானிக்கின்ற புறச்சூழல்கள் எங்களிடம் இல்லை. எங்களை வழி நடத்துபவர்கள் புறச்சூழலிலே இருப்பவர்கள். நாங்கள் வெறும் ஜந்துக்கள். எங்களுக்கு தெரியாமல் நிறைய விடயங்கள் நடக்கும். அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மேலத்திய நாடுகளில் நிறைய இருந்தாலும் கூட அது எங்களுக்கு அப்பாற்பட்டது. எங்களுக்கு அப்பாற்பட்டது என்றால் உன்னுடைய கனவுகளும் என்னுடைய கனவுகளும் சங்கமமாகின்றன.
தினமும் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம் தினமும் அதிமயங்கும் பல எண்ணம் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் வீலை குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் தினமும் அதிமயங்கும் பல எண்ணம் தேவன் ஒரு பாதை தேடி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் லீலை
வாயிலாக மனக்குயில் கேட்கிறோம். நான் சொல்வதால் இது ஒன்றும் எனது மனக்குயில் அல்ல, நீங்கள் கேட்பதால் இது ஒன்றும் உங்களின் மனக்குயிலும் அல்ல. இது உங்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற வாழ்க்கை. பேச்சுக்கு சொல்வதான ஒரு சமயம்தான் இது. சில விடயங்கள் பேசுவதற்கு மட்டும் உகந்தவையாக இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. கணவன் மனைவிக்குள் வருகின்ற முதல் பிரச்சனைக்கு காரணமே மற்றவர்கள் முன்பாக விமர்சனம் செய்வதுதான். வாழ்க்கை வெறுத்து போயிருக்கின்ற கணவன்மார் நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வாழ்க்கையை விட்டு ஓடுவதற்கு தயாராக இருக்கின்ற மனைவிமார்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னவென்று பார்த்தால், கொஞ்சம் சொல்வதற்கு சுலபமான விடயமாக இருக்காது. இவளுடைய நினைப்பில் இவள் பெரிய அழகி, இவளுடைய நினைப்பில் இவளை விட்டால் எங்கேயோ போயிருப்பாள், இவளுடைய நினைப்பில் இவரால் தான் இவளது வாழ்க்கை சீரழிந்து போய் கிடக்கிறது, இவளது நினைப்பில் இவளை விட்டால் எங்கேயோ போயிருப்பாள், இது இவளுடைய சிந்தனை. அவனை கேட்டால் இவளை கட்டியபடியால் தான் அவன் வாழ்க்கையை தொலைத்து விட்டான், அவனை விட்டால் அவன் எங்கேயோ போயிருப்பான், இவளால் தான் அவனுடைய வாழ்க்கை குட்டிச்சுவராகி போய் கிடக்கிறது. இந்த இரண்டு சிந்தனைகளும் உண்மையிலேயே ஒரு குப்பை கூடைக்குள் போடக்கூடியவைதான். விட்டால் இரண்டு பேரும் ஒன்றும் கிழிக்கப் போவதில்லை தான். தங்களுடைய தோல்விகளை தாங்க முடியாத இவர்கள் தங்களால் இயல முடியாத சில விஷயங்களை காலத்தின் மேல் அல்லது இன்னொருவர் மேல் பழி போடுகிறார்கள். சுருக்கமாக சொன்னால், நல்ல தூக்கத்தில் இருக்கின்ற ஒருவர் மணிக்கூட்டி பார்த்து 10 மணிக்கு எழும்பலாம், 10:30க்கும் எழும்பலாம், 10:30 எழும்பலாம், 10:55 வழி வெளிக்கிட்டு புறப்படலாம், சரி 11:05 ஒரு பஸ் இருக்கிறதே, கொஞ்ச நேரம் தூங்கலாமே என்று இருக்கின்ற ஒரு சோம்பலின் வெளிப்பாடுதான் இவளுக்கும் இவனுக்கும் இருக்கின்ற இந்த ஒத்திகைகள். சோம்பேறித்தனமான வாழ்க்கையில் இவை இலகுவானவை. இது சொன்னால் யாருக்கும் புரிய போவதில்லை. இவைகள் புரியக்கூடிய சமாச்சாரமும் அல்ல. ஒரு அளவுகோல் இருக்கிறது, ஒரு கொள்கலன் இருக்கிறது. கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் தான் அதற்குள் கொள்ளும். மற்றவர்கள் மீது பழி போட்டு வாழ்க்கையை திசை திருப்பது இவர்களுக்கு சர்வசாதாரணமாகி போய்விடுகிறது. என்னை படிப்பித்திருக்கலாம் மனைவி, நான் வந்த காலத்திலிருந்து படித்திருக்கலாம் கணவன், உங்கள் வீட்டுக்காரரை அழைத்துத்தான் நான் நொண்டியாகி போனேன் மனைவி, உங்கள் வீட்டுக்கு உதவாவிட்டால் நான் எங்கேயோ போய்விடுவேன் கணவன். இந்த மாறுபட்ட கலாச்சாரத்துக்குள் திணறி போய் வாழ்க்கை பொங்கி வழிந்து யார் மேல் குற்றம் சாட்டுவது என்ற ஒரு கோரிக்கை வருகின்ற பொழுது அடுத்த வீட்டு அலுவல் வருகிறது. அவர்களில் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள், அவர்களுடைய வீட்டை பார்த்தீர்களா என்று எண்ண தோன்றுகிறது. அடுத்தவன் வீட்டை பார்த்தால் நம்ம வீடு வறுமைதான். அடுத்தவரோடு நம்மை ஒப்பிட்டால் எப்பொழுதும் வாழ்க்கை நமக்கு தோல்விதான். இதற்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒரு அளவு கூட இருக்கிறது. அது வெறும்பெற யாருமே திசை மாற்ற முடியாது.
துன்பத்திலும் சிரித்திரு மகளே.
இவ்வாறான ஒரு நிகழ்வு, இவ்வாறான ஒரு மனக்குயல் உலகத்தில் எந்த வானொலியிலும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். இதில் பார்க்க நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கலாம், ஆனால் இதே போல ஒரு நிகழ்ச்சி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எழுதி அதற்கான பாடல்களை தெரிவு செய்து வாசிப்பதுதான் வானொலியில் கற்ற கொள்கையாக இருக்கிறது. மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்லி பேசுவது எனக்கு தெரிந்தவரை இல்லைதான். சில வழிகளில் இவ்வாறான பேச்சுக்கள் பலரை புண்படுத்தலாம், புண்படுத்தலாம். அதுவல்ல, மனதை விட்டு சொல்வதற்கு ஒரு வழி குரு வடிகால் கிடைக்கிறது. யாருக்கும் சொல்லாத சில இரகசியங்களை நீங்கள் சில நேரம் சிலரிடம் சொல்வீர்கள். அதற்கு என்ன காரணம்? ஒரு வடிகால் தேவைப்படுகிறது. சில வேளைகளில் மனம் புதைத்து விழுந்து அவர் மனதுக்குள் புதைந்து எல்லாம் சொல்லி அழ வேண்டும் போல இருக்கிறது. சொந்த கணவன் மனைவிக்கு சொல்ல முடியாத சில விடயத்தை யாரோ ஒரு அந்நியனான ஒரு நண்பனிடம் ஒரு நண்பியிடம் சொல்லி அழுகிறோம். அதற்கு என்ன காரணம்? குரு ஈர்ப்பு தான். வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. அந்த வாழ்க்கை எவ்வாறு பதப்படுத்துவது என்கின்ற அந்த அகப்பை யாருடைய கையில் இருக்கிறது என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது. கண்களை மூடி ஒரு வாரம் யோசித்து பாருங்கள். உலகத்தில் இருக்கின்ற உங்களுக்கு தெரிந்த மனிதர்களை நினைத்து பாருங்கள். கைகள் இரண்டையும் மேலே நெற்றிக்கு மேலே வைத்து மல்லாக்கா அண்ணாந்து படுத்திருந்து கண்களை எருக மூடி உங்களுக்கு தெரிந்த நபர்களை நினைத்து பாருங்கள். நீங்கள் நினைக்கின்ற நபர் ஒரு அரசியல்வாதியாக இருக்கலாம், ஒரு சினிமா நடிகனாக இருக்கலாம், எழுத்தாளனாக இருக்கலாம், அடுத்த வீட்டு உங்களது நண்பராக கூட இருக்கலாம். எல்லோருக்குமே ஒரு காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கிறது. எல்லோருமே எல்லா காலத்திலும் சந்தோஷமாக இருந்ததாக சரித்திரமே இல்லை. அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்த ஒபாமாவை பாருங்கள். ஒபாமா செனட்டராக வருவதற்கு முன்பு யாருக்காவது தெரியுமா அவரை? அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? குரு காலம் ஒரு வாழ்க்கை. இவ்வளவு ஆழமும் கோலோச்சியை ஜோஜ்பூர் சுப்பை எங்கே? குரு காலம் ஒரு வாழ்க்கை. அது சின்னன் பெருசு என்பதை மனசுதான் தீர்மானிக்கிறது. உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள். இவ்வளவு பேர் உச்சக்கட்டத்தில் இருந்தார்கள், இவ்வளவு எங்கே அவர்கள்? ஒரு காலம். உங்களுக்கு தெரிந்த எத்தனை பணக்காரர்கள் உங்களிடம் இருந்தார்கள், இப்பொழுதும் பணக்காரர்களாக இருக்கிறார்களா? இல்லையே. ஒரு காலம். எத்தனை நடிகர்கள் வந்தார்கள் போனார்கள், எல்லோருமா இருக்கிறார்கள்? இல்லை. ஒரு காலம். உங்களுக்கு தெரிந்து எத்தனை அரசியல்வாதிகள் இருந்திருப்பார்கள், எல்லோரும் இருக்கிறார்களா? என்ன? ஒரு காலம். டொரண்டோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் நீங்கள் வந்திறங்கிய போது இருந்த மனநிலைக்கும் இப்பொழுது இருக்கின்ற ஒரு மனநிலையும் ஒத்ததாக இருக்கிறது. இல்லையே. ஒரு காலம். எனவே ஒரு காலம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. இதே ஒபாமா இன்னும் 4 வருடங்களில் காணாமல் போகலாம், அல்லது தொடர்ந்தும் இருக்கலாம். ஒரு காலம். இப்போ இருக்கின்ற இந்த வாழ்க்கை இதில் விட நல்லா கூட வரலாம், இல்லை இதில் விட தாழ்வாக கூட போகலாம். ஒரு காலம். இப்ப நீங்கள் இருக்கிற வீட்டில் இருக்கலாம், சில வழி இல்லாமலும் போகலாம். இதை விட பெரிதாக கூட ஒரு வீட்டை வாங்கி சந்தோஷமாக இருக்கலாம். எல்லாம் ஒரு காலம். வாழ்க்கை குரு காலத்தில் தான் பதிவு செய்யப்படுகிறது.
துயரமில்லை துக்கமில்லை வெட்கமில்லை அடிந்தால் தான் அடக்கி வைப்பார் உலகிலே மகளே பாய்ந்தாலே பணிந்திருப்பார் காலிலே யாருக்கும் வாழ்க்கை உண்டு அதற்கொரு நேரம் உண்டு யாருக்கும் வாழ்க்கை உண்டு அதற்கொரு நேரம் உண்டு
மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. இன்றும் அன்புடன் உங்களை நேசிக்கும் இளைய பாரதி.